நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
விவசாய பெருமக்களே, விவசாயம் அப்படிங்கிறது கால்நடை வளர்ப்பை உள்ளடக்கியது அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடியெல்லாம் தண்ணீர் இறைக்கிறதுக்கு, உழவுக்கு, பாரம் சுமந்துட்டு போகிறதுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே காளை மாடுகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போ வந்து யந்திரமயமாக்கல்ல நிறைய கருவிகள் வந்துருச்சு. நம்மளுக்கு பல வேலைகள் செய்கிறதுக்கு மாடுகள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இயற்கை உரம் கொடுக்கறதுக்கு கால்நடைகளுடைய தேவை நம்மளுக்கு அவசியமாக இருக்குது. பயிர் உற்பத்தியில் செயற்கை உரங்கள் கொடுக்கறது அதிக செலவை கொடுக்குது நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தோட, இன்னைக்கு வந்து செயற்கை இடுபொருட்கள் வேண்டாம், இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறது தான் நல்ல தரமான உற்பத்தி பொருள் கொடுக்கறதுக்கு நல்லதொரு வழியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இயற்கை உரங்களுக்காகவாவது மாடுகள் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. கறவை மாடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க, கறவை மாடுகள் பால் கொடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, அது கொடுக்குற அந்த சாணத்துக்காகவும் அதனுடைய கோமியத்துக்காகவும் நம்ம வந்து மாடுகள் வளர்க்கணும் அப்படிங்கிற கருத்து, அதுவும் நாட்டு மாட்டு இனங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு விவசாயிகள் மத்தியில் பரவலாக இருந்துகிட்டு இருக்கு. கால்நடைகளை வச்சு பராமரிக்கிறது அப்படிங்கும்போது நமக்கு முக்கியமாக தீவனங்களுடைய தேவை இருக்கு. இந்த தீவன தேவையை நம்ம பூர்த்தி செய்யணும்னாக்க, விவசாய நிலத்திலேயே ஒரு பகுதியை வந்து கால்நடை தீவனத்திற்காக ஒதுக்கி, அல்லது எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் ஊடு பயிராக இந்த தீவன பயிர்களை சாகுபடி செஞ்சு கால்நடைகளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த முறை. அப்படி உற்பத்தி செய்யக்கூடிய கால்நடை தீவனத்தையும் எப்படி கால்நடைகளுக்கு சிறந்த முறையில் உணவாக கொடுக்கறது அப்படிங்கிறத தன்னுடைய அனுபவத்திலேருந்து இன்றைக்கி நமக்கு சொல்ல வந்திருக்காங்க பொள்ளாச்சி சி கோபாலபுரத்தை சேர்ந்த முத்துசாமி அவங்க. வாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்.
அனைவருக்கும் அறிவொளி பசுமை வணக்கங்க. என் பேர் அறிவொளி முத்துசாமிங்க, சி கோபாலபுரம் பொள்ளாச்சி வடக்குங்க. இப்போ விவசாயம்னு சொன்னால், நான் ஏற்கனவே பல இடங்களுக்கு போயிருக்கிறேன், ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும்போது விவசாயி சலுப்பாக தான் சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய தோட்டத்துக்கு பத்தாமல் பக்கத்து காட்டில் குத்தைக்கு எடுத்து விவசாயம் பண்ணுற விவசாயிகளும் கூட நிறையா இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம அந்த பழசீவியே கட்டிட்டு பாட்டம் போட்டு சொன்னது அப்படி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்தால் விவசாய காலேஜிலேயோ அல்லது வானொலியிலேயோ தொலைக்காட்சியிலையோ பல்வேறு செய்திகளை சொல்கிறாங்க, அதில் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதை கடைப்பிடிக்கிற விவசாயி வந்து இன்றைக்கும் வெற்றிகரமாக நடத்திருக்கிறதில் இருக்கிறாங்க. தன்னுடைய பூமி பத்திரினாலும் பக்கத்து காட்டில் குத்தை கெடுத்து விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளாக இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களாம் எப்படி செயல்படுறாங்கன்னு நல்லா பார்க்கும்பொழுது தான் எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிது. இப்போ நான் ஏற்கனவே நாட்டுக்கோழி வளர்த்துருக்கேன், அதே மாதிரி கறவை மாடு வளர்த்துருக்கிறேன். கறவை மாடு வளர்த்துன்னு சொன்னால் சும்மா ஏனா தானே வளர்த்த முடியாது, பக்காவாக அதுக்கு தகுந்த தாரையெல்லாம் போட்டு மேலே கொட்டாயெல்லாம் வந்து சூடாக இருக்கும்போது எப்படி இருக்கணும், குளிர்காலத்துக்கு எப்படி இருக்கணுங்கிற திட்டம் போட்டு நம்ம செஞ்சோம்னு சொன்னால் கறவை மாடும் ஒரு நல்ல வருமானம். இப்போ என்னுடைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 ஏக்கராவில் கோஃபோர் பில்லு போட்டிருக்கேன். அந்த கோஃபோர் பில்லு போடும்பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஏன்னா இடைவெளி வந்து அதிகமாக இருக்கும், கரணை கம்மியாக பிடிக்கும், ஆனால் தூர் வந்து நல்லா கட்டும். ஒரு கரணை நெட்டிட்டோம்னு சொன்னால் அதுலேருந்து தூர் வந்து நிறைய வரும். அந்த வழியில் பார்க்கும்பொழுது நான் வந்து தெற்கு வடக்கில் பார் ஓட்டணும், கிழமேக்கில் ஓட்டின்னு வச்சுக்கோங்க, சூரிய வெளிச்சம் படும்பொழுது தண்ணி அங்கே பாய்ச்சிருக்கணும் சொன்னால் ஆவியாக போயிடும். தெற்கு வடக்கில் ஓட்டுன்னு சொன்னால் நிழல் வந்து அடுத்த இது கொழுகும், அடுத்த இது கொழுகும், அப்படியே நம்ம தண்ணியை ஆவியாகிறது தடுக்கலாம். தெற்கு வடக்கில் பார் ஓட்டிடணுங்க. பார் ஓட்டிட்டு அந்த கோஃபோர் காரணம் வந்து நம்ம எங்கள் பக்கம் என்னென்னா ஒரு கால்நடை மருந்தோ புரை வளத்தில் இருக்குதுங்க. அத்தான விவசாயிகளுக்கு எங்கள் பக்கத்தில் அந்த கோஃபோர் பில்லு பயன்படுத்தாத விவசாயிகளே இல்லைன்னு சொல்லலாம். அங்கே இருந்த டாக்டர் மிஸ்டர் ராம்நாத்னு சொல்லி டாக்டர் இருந்தாருங்க. எந்த விவசாயிக்கு எல்லாத்துக்கும் இலவசம் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புரை வளைய ஒரு மாடல், அதாவது ஆசிரியர்னு சொன்னால் டாக்டர் வர்றாரு, ஏதோ மாட்டுக்கு வைத்தியம் பண்ணுறாரு, ஊசி போடுறாரு, போகிறாரு வராமல் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு மாதிரி பணியை வச்சு விவசாயிகள் எப்படி எப்படி என்னென்ன தீவன பயிர் பண்ணணும்னு சொல்லி ஒரு மாதிரி பணியை வச்சுருக்காரு. அவர் இந்த கோஃபோர் பில்லு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து வாங்கிட்டு வந்து அங்கே உற்பத்தி பண்ணி ஒவ்வொரு விவசாயிக்கும் 200 கரணை கொடுத்து எல்லா விவசாயிகளும் போட வச்சுருக்கேன். அதில் நானும் ஒரு பயனாளி. அப்போ அந்த பில்லை நெட்டி போட்டு நம்ம அதான் ஒரு பரு கீழே இருக்கணும், ஒரு பரு மேலே இருக்கணும், கரணைக்கு கரணை 2 அடியும் பாருக்கு பாரு 3 அடி இருக்கணும். ஏன்னா இது தூர் நல்லா கட்டி வரும் கோஃபோர். அந்த மாதிரி அமைச்சு தனி விடுறோம். ஒரு 45-50 நாள் மேலே ஆகணும் அது முளைச்சி வந்து எல்லாம் பண்ணி முதல் அறுவடை வந்து 60-65 நாள் வருங்க. அந்த 65 நாள் நம்ம வெட்டி அதாவது ஒரு மாடு இருந்துன்னு சொன்னால் 3-4 கரணை இருந்ததுன்னா அந்த 4 கரணையிலேருந்து வரக்கூடிய தூர் ஒரு மாட்டுக்கு சரியாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 நாள் 70 நாள் முதல் அறுவடை முடிச்சிடுறேன். அப்புறம் தொடர்ந்து 45 நாளைக்கு ஒருக்கா அந்த தூர்லேருந்து நம்ம அந்த கோஃபோர் பில்லாக எடுக்கலாம். இந்த கோஃபோர் பில் எடுத்தையும் கொண்டு போய் நம்ம மாட்டுக்கு போட்டோம்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இளம்பு இருந்தால் தண்டு மூக்காமல் இருந்துன்னு சொன்னால் சாப்பிட்டு போடும். தண்டு கொஞ்சம் முத்தி இருந்துன்னு சொன்னால் அது என்ன பண்ண அந்த சோகையை மட்டும் எடுத்துட்டு மற்ற அந்த தண்டு இருக்கிற தண்டுலேயும் நல்லா சத்து இருக்குது, நம்மளே எடுத்து சாப்பிட்டு போட்டால் கருமாறு இருக்குது, அது என்ன பண்ணு உதறிடும், அது அக்கட்ட போய் விழுந்துருது, சாணி மூத்திரம் எல்லாம் முதிச்சு நாசக்கடை போயிடும். அதுக்கும் அரசாங்கம் வந்து மானிய விலையில் இந்த தட்டு வெட்டுற கருவியெல்லாம் மானியமே கொடுக்குறாங்க. அதுவும் எங்கள் புறவளையம் இதிலிருந்து தான் 17,500 வருது, 5,000 நம்ம கட்டுற 12,500 மானியமாக கொடுத்தாங்க. நம்ம அந்த பிள்ளை கொண்டுட்டு வந்து அந்த கருவியில் கொடுத்து வெட்டும் பொழுது துண்டு துண்டான எவ்வளோ வேணுமோ அரைஞ்சு வேணுமோ ஒரிஞ்சு வேணுமோ அதுக்கு அளவு கொடுத்துருக்காங்க. அந்த வெட்டி அந்த கொண்டி அந்த கடுத்தாரையில் கடுத்தாரையும் பற்றி நான் சொல்லியாகணும். அதுக்குள்ளே கொண்டு இப்போ அந்த தீவனம் இதுக்குள்ளே போட்டுன்னு சொன்னால் காடின்னு நாங்கள் சொல்லுவேன் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டு கட்டுத்தாரையும் போ அப்புறம் அந்த தீவனம் போடுறது காடியும் போ அதுக்குள்ளே கொண்டு போட்டு நம்ம எப்படி முறுக்கு சாப்பிட்றோம் அந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு துளியும் கூட வீணாகாது. அப்போ அதனுடைய தீவன செலவும் வந்து நம்ம அது வீணாக போகிறத தடுக்கிறோம், அப்புறம் பால் உற்பத்தி அதிகமாகுது. அப்புறம் அதே மாதிரி அந்த மாட்டுக்குடைய குடில் அதாவது மாடு தங்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப பக்காவாக வச்சுருக்கணும். ஏன்னு கேட்டால் கீழே வந்து நல்லா தளம் போட்டுட்டோம்னு சொன்னால் மாட்டும் கோமியம் மாட்டு மூத்திரம் எல்லாம் தனியாக சேர்ந்துக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி பண்ணி மேலே வந்து சிமெண்ட்டு அதுக்கு மேலே ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு அதுக்கு மேலே தென்னோலை குளிர்காலத்தில் வந்து வேண்டியதில் வெய்ய காலத்துக்கு கொஞ்சம் தென்னோலை போட்டு வச்சிடறோம். அப்போ அந்த மாடு இந்த மூத்திரம் கழிக்கும் பொழுது ஒரு வாய்க்கால் மாதிரி எடுத்து விட்ருக்குறோம். அங்கே ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரம் வச்சுருக்குறோம், அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் போய் அந்த மூத்திரம் சேர்ந்துக்கும். ஒரு மாடு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மாடு சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 50 லிட்டர்லேருந்து 60 லிட்டர் தண்ணி குடிக்கும். அதாவது குடிக்கணும்னு சொன்னால் பச்சை தண்ணி வச்சா குடிக்காது, பச்சை தண்ணி வச்சா குடிக்காது. நம்ம எப்படி சாப்பிடும்பொழுது பக்கத்தில் ஊறுகாய் மற்ற எல்லாம் வச்சு தோட்டம், அதே மாதிரி அந்த மாட்டுக்கு வந்து கலப்பு தீவனம் அதே மாதிரி பருத்தி கொட்டை இதெல்லாம் போட்டு அந்த வைக்கும் பொழுது நல்லா சாப்பிடும். குறைஞ்சது 50 லிட்டர் தண்ணியாவது குடிக்கும். அது வெளியில் சுற்றும் பொழுது அங்கங்கே கோமியண்ட மூத்திரம் போனாலும் இரவில் படுத்திருக்கும்போது கடுத்த காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாடு குறைஞ்சது ஒரு 15 லிட்டராவது அந்த இதில் சேர்ந்துக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அந்த கோமியத்தை அதாவது கோமின்னு சொல்லுவோம் மூத்திரம்னு சொல்லுவோம் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் எல்லாம் நீ சிரிப்பாங்க, இதுன்னு உனக்கு தேவையா பிடிக்கா அப்படின்னு சொல்லி போய்ட்டு ஆப் டிராயர் போட்டுட்டு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு குடத்தை எடுத்துகிட்டு ஒரு பாகம் மாட்டு மூத்திரம் ஒரு பாகம் தண்ணி ஒரு பாகம் வந்து சாணி இதையும் கொண்டுட்டு போய் இந்த கோஃபோர் பில் சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு ரசாயன உடனே போடுறதில்லை, இதையும் கொண்டுட்டு போய் அந்த வட்டப்பாத்தி வச்சுருக்கிற சொட்டு நீர் போட்டிருக்கேன், அதையும் சொல்ல மறந்துட்டேன், தண்ணி பாய்ச்சாலும் கூட நிறைய செலவாகும் சொட்டு நீர் போட்டிருக்கிறேன். நீ அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் இன்னும் அதுக்கு மானியம் கொடுக்க போகிறேன் ஸ்ப்ரிங்க்ளர் அந்த தெளிப்பு நீர் பாசனம் போடலாம்னு இருக்கிறேன், இப்போதைக்கு சொட்டு நீர் போட்டிருக்கேன், அந்த பாத்தியில் கொண்டு ஊற்றிடுவோங்க. ஊற்றின்னு சொன்னால் அது எப்படி கரு கரு கருன்னு வரும், ரசாயன உரம் போட்டால் ஒரு பில்லு கரண நெட்டின்னு சொன்னால் 5 வருஷம் 6 வருஷத்தில் மறுபடியும் மாற்றணும். இந்த இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய இதெல்லாம் சாணி மூத்திரம் மற்ற கட்டுத்தாரில் கிடைக்கக்கூடிய கழிவுகள்லாம் கொண்டு அந்த பில்லுக்கு போட்டோம்னு சொன்னால் 7 வருஷம் 8 வருஷம் அந்த கரணை மாற்ற வேண்டியதில்லை. இப்படி வந்து அந்த கரணை வந்து அந்த கருவியில் கொடுத்து துண்டு பண்ணி மாட்டுக்கு போட்டோம்னு சொன்னால் அருமையான முறையில் தீவன செலவு முறைக்கும் பால் நல்லா கிடைக்கும், சத்தான பாலும் கிடைக்கும். அதே மாதிரி அந்த கட்டுத்தாரையும் அப்படி தான், நான் சொன்ன மாதிரி நம்ம கட்டுத்தாரி வச்சுட்டோம்னு சொன்னால் மாட்டு மூத்திரம் வீணாகாது. சரி அப்படியே முடியலைங்க, எனக்கு வசதி இல்லை வாய்ப்பில்லை என்ன பண்ணலாம்னு சொன்னாங்க, மண் கட்டுத்தார இந்த மண் கட்டுத்தால என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த தாவர கழிவுகள் இருக்குது காஞ்சி போனது அப்புறம் இந்த தென்னைநார் கழிவு இதையெல்லாம் கொண்டு போய் கடுத்தால பரப்பிச்சுன்னு வச்சுங்க, அந்த மூத்திரமோ அல்ல அந்த சாணியை போடும்போது அதில் முதிச்சு முதிச்சு அந்த தென்னைநார் கழிவுகளை அதில் போய் அந்த சத்து சேர்ந்துக்கு, அதை கொண்டுட்டு போய் நம்ம இந்த மாதிரி தென்னந்தோப்புக்கோ அல்லது பில்லுக்கோ போடலாம். இப்படி என்னுடைய அனுபவத்தில் அதாவது நம்ம ஏனோ தானாலும் இல்லாமல் ரேடியோவில் பார்த்தா சொல்லுவாங்க, இவன் எப்போ பார்த்தாலும் ரேடியோ கேட்குறேன் எப்போ பார்த்தா டிவின்னு சொல்கிறேன்னு சொல்லி போட்டு, அதே மாதிரி அரசு நல திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் நேரம் இப்போ நம்ம கோயம்புத்தூர் ரேடியோன்னு எடுத்துங்க, காலையில் 6:35 அறிவிப்பு சொல்கிறாங்க, அந்த அறிவிப்பு சொல்லும்பொழுது என்னென்ன மானியம் கிடைக்கிது யார் யார் அனுபவம்னு எல்லாம் சொல்லும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுறோம் கேட்டுட்டு இருக்கிற உடனே டக்குனு போய் யூனியன் ஆஃபீஸ்க்கோ வேளாண் பொறியியல் துறை வேளாண் துறையை போய் அனுபவிச்சுக்கிறோம். மற்ற என்ன இவன் மட்டும் போய் பண்ணியிருக்கேன், அது கேளுங்கப்பா ரேடியோ டிவியாக இருந்தாலும் போய் பக்கத்தில் உட்காந்து பார்க்கணும், ரேடியோ வந்து போட்டுவிட்டு போய் பொம்பளை சமையல் செஞ்சுட்டு இப்போ வெளியில் சுற்றிட்டு வேணாலும் கேட்கலாம்னு சொன்னால் கேட்குறதே இல்லை. ஆனால் ஒரு சிலர் வந்து கரெக்டாக அந்த விவசாய நிகழ்ச்சி பார்க்குறாங்க உடனே பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தொழில்நுட்பங்கள்லாம் நாங்கள் உடனே பிறக்கும் பொழுதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தோம், இல்லை விவசாய காலேஜ் போகிறோம் ரேடியோ ஸ்டேஷனு தொலைக்காட்சி செய்தித்தாள் கருத்தரங்கு இந்த மாதிரி நடக்கிற இடத்துக்கெல்லாம் போகும்பொழுது ஒவ்வொரு விவசாயம் கலந்துக்கிறோம். அதாவது விஞ்ஞானி சொன்னாலும் கூட விவசாயம் கேட்க மாட்டாங்க, முதலெல்லாம் லேப் டு லேண்ட் இருந்தது அப்புறம் லேண்ட் டு லேப் வந்தது, இப்போ அப்படி இல்லை லேண்ட் டு லேண்டு பண்ணை டு பண்ணை ஒவ்வொரு விவசாயி பரிமாறுறதுனால நிறைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம வேண்டிக்கிறது என்னன்னு சொன்னால், வானொலியும் தொலைக்காட்சியும், தொலைக்காட்சியில் எத்தனை நிலையில் பார்க்கணும், அதுக்கு வேண்டி பார்க்காம இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ரேடியோவும் தொலைக்காட்சியும் அந்த விவசாய நிலையத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த புதிய தொழில்நுட்பங்களை கடைப்பிடிச்சிங்கன்னு சொன்னால், விவசாயத்தை வண்டி கண்டிப்பாக வெற்றிகரமாக முடிக்க முடியும். நன்றி.
நேயர்களே, இதுவரைக்கும் கறவை மாடுகள் வளர்க்கும்போது மாட்டு கொட்டகையை எப்படி பராமரிக்கணும், அதுக்கு எப்படி தீவனம் கொடுக்கணும், இப்படி நிறைய விவரங்கள் நமக்கு சொன்னாங்க. பொள்ளாச்சி வட்டம் சி கோபாலபுரத்தை சேர்ந்த ஆர் முத்துசாமி அவங்க. இவங்க கால்நடை தீவன மேலாண்மை மட்டும் இல்லாமல் விவசாயிகள் தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறதுல எந்த அளவுக்கு முனைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இவங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பங்களை சரியாக தெரிஞ்சுக்கோங்க, உரிய முறையில் அதை கடைபிடிங்க. அப்படி செய்யும்போது கால்நடை வளர்ப்பாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, அது வெற்றிகரமாக அமையும் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்காக நீங்கள் கடிதங்கள் எழுத வேண்டிய முகவரி: சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி dee@nau.ac.in. தொலைபேசி மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042224310555.